உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வேளாண்மையை லாபகரமானதாக ஆக்குவதற்கு இப்பொழுது பல்வேறு முறைகள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் ஒருங்கிணைந்த பண்ணைய முறையை கடைபிடித்தல். இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்றால் என்ன, இதில் என்னென்ன உப தொழில்களை நாம் விவசாயத்தோடு சேர்ந்து செய்வதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும், எந்த விதமான தோட்டங்களுக்கு எந்த எந்த உப தொழில்களை இணைத்து செய்யலாம் என்பது போன்ற பல்வேறு விவரங்களை நமக்கு எடுத்து கூற இருக்கின்றார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ஜெயந்தி அவர்கள்.
ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் என்றால் என்ன? ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் என்பது பயிர் சாகுபடியோடு கால்நடைகளை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இணைத்து மேற்கொள்ளுவதுதான் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் பற்றிய ஆராய்ச்சி நாங்கள் கடந்த பல வருடங்களாக, அதாவது சுமார் 15-20 வருடங்களாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளோம். இவ்வாராய்ச்சியில் நாங்கள் பல முடிவுகளை கண்டுள்ளோம். அதாவது மூன்று வகையாக பயிர் நிலங்களை பிரிக்கலாம். ஒன்று வயல்வெளி, இரண்டாவது தோட்டக்கால் பகுதி, மூன்றாவது மானாவாரி நிலம். ஆக மூன்று வகை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளோம். இவ்வாராய்ச்சியில் எந்தெந்த கால்நடைகளை பயிர் சாகுபடியோடு இணைத்தால் லாபகரமாக இருக்கும் என்று கண்டறிந்துள்ளோம். உதாரணத்திற்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எந்தெந்த கால்நடைகளை மேற்கொள்ள வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக கூற இருக்கின்றேன். முதலாவதாக வயல்வெளியை எடுத்துக்கொள்வோம். இந்த வயல்வெளி என்பது முக்கியமாக மண் களிமண் பூமியாக இருக்கும். அதோடு பயிர் சாகுபடியில் நெல்லும் நெல் சார்ந்த பயிர்களும் சாகுபடி மேற்கொள்ளப்படும். முக்கியமான பயிர் வகைகள் என்ன என்று பார்த்தோமே ஆனால் நெல், கரும்பு, வாழை ஆகியவற்றை பயிர் செய்யலாம். அதனோடு இணைக்கக்கூடிய முக்கியமான உபதல்கள் என்னவென்று பார்த்தால் மீன் உற்பத்தி செய்வது மற்றும் கோழி வளர்ப்பது, புறா வளர்ப்பது, காளான் வளர்ப்பது. ஆக எந்தெந்த விகிதத்தில் உபதொழில்களை பயிர் சாகுபடியோடு இணைக்க வேண்டும்? ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் என்பது விவசாயிகளுக்கு புதிதல்ல. எல்லா விவசாயிகள் என்றாலே பயிர் சாகுபடியோடு கால்நடைகள் கட்டாயம் இருக்கும். எந்தெந்த விகிதத்தில் இணைத்துக் கொண்டால் லாபகரமாக இருக்கும், எவ்வாறு ஒன்றனுடைய கழிவை மற்றொன்றுக்கு இடுபொருளாக பயன்படுத்தப்படலாம், அப்படி பயன்படுத்துவதன் மூலம் எவ்வாறு இயற்கை உரத்தின் மூலம் மண்ணின் தன்மையை மேம்படுத்த முடியும் என்பதை நாங்கள் ஆராய்ச்சியின் மூலமாக கண்டறிந்துள்ளோம். முதலாவதாக வயல்வெளியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் முதலில் சொன்னது போல பயிர் சாகுபடியோடு மீன் வளர்ப்பது, கோழி வளர்ப்பது அல்லது புறா வளர்ப்பு அல்லது ஆடு வளர்ப்பு மற்றும் காளான் வளர்ப்பு மிக முக்கியமான உபதொழில்கள். ஒரு விவசாயி ஒரு ஹெக்டர் நிலம், அதாவது 2.5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார் என்றால் பயிர் சாகுபடி 90% இருக்க வேண்டும். அதோடு இணைந்து மீன் வளர்ப்பு 10 சென்ட் நிலத்தில், 400 மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், அதில் வந்து மீன் வளர்த்து கொள்ள வேண்டும். மீனுக்கு உணவாக கோழியினுடைய எச்சத்தையோ புறாவினுடைய எச்சத்தையோ அல்லது ஆட்டினுடைய எருவையோ பயன்படுத்தலாம். எவ்வளவு பயன்படுத்த வேண்டும்? ஸோ 10 சென்ட் நிலம் மீன் வளர்ப்பு என்றால் அந்த 10 சென்ட் நிலத்தில் இருக்கிற மீன்களின் எண்ணிக்கை 400 இருக்க வேண்டும். அந்த 400 மீன் குஞ்சுகளுக்கு 20 கோழியிலிருந்து வரக்கூடிய எச்சம் வந்து போதுமானதாக இருக்கும். மற்றொரு விவசாயி புறா வளர்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் 40 ஜோடி புறாக்களிலிருந்து வரக்கூடிய எச்சம் அந்த மீன்களுக்கு போதுமானதாக இருக்கும். அது இன்னொரு விவசாயி ஆடை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் 3 ஆடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எச்சம் அந்த மீன்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆக அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, விவசாயிகளின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கோழியையோ புறாவையோ ஆடையோ மீன் வளர்ப்போடு இணைத்துக் கொள்ளலாம். அப்படி இணைக்கும் பொழுது அதனுடைய இயற்கை எரு மீன்களுக்கு உணவாக சென்று சேரும். மீன் அறுவடை செய்த பிறகு மீன் குழியில் இருக்கக்கூடிய வண்டல் ஒரு நல்ல ஒரு சிறந்த இயற்கை உரம், அது மறுபடியும் பயிர்களுக்கு நல்ல ஒரு இயற்கை உரமாக போகும். காளான் எப்படி இணைத்துக் கொள்வது? வயல்வெளியில நான் சொன்ன முக்கியமாக இருப்பது நெல் சாகுபடி செய்தல். அந்த நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய வைக்கோலை வைத்து காளான் உற்பத்தி செய்து கொள்ளலாம். எவ்வளவு காளான் உற்பத்தி செய்யலாம்? ஆக பயிர் திட்டத்தில் 1 ஏக்கர் விவசாயி நிலம் வைத்திருக்கிறார் என்றால் நெல்லிலிருந்து வரக்கூடிய வைக்கோலை வைத்து 1 நாளைக்கு 2 கிலோ என்ற அளவில் உணவு காளான் உற்பத்தி செய்யலாம். அந்த 2 கிலோ உணவு காளான் உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு வைக்கோல் தேவை? அதாவது 5 கிலோ வைக்கோல் தேவைப்படும். ஆக இந்த 5 கிலோ ஒரு நாளைக்கு என்ற முறையில் 360 நாளைக்கும் தேவையான வைக்கோலை சேமித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு காளான் உற்பத்தி செய்ய முடியும். ஆக வயல்வெளியில் நான் சொன்னது போல பயிர் சாகுபடியோடு மீன் வளர்ப்பு, புறா வளர்ப்பு அல்லது கோழி வளர்ப்பு அல்லது ஆடு வளர்ப்பு மற்றும் உணவு காளான் சாகுபடி செய்தல், இதை 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளும் பொழுது ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு என்று பார்த்தால் 90,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த வருமானம் மட்டும் அல்லாமல் மற்றும் என்னென்ன பயன்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்று பார்த்தோமே ஆனால் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. வீட்டிலுள்ள நபர்கள் 4 பேர் 5 பேர் இருக்காங்க என்ன, அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வருடம் முழுவதும் கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். இந்த வருமானம் மொத்தமாக மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். எவ்வாறு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் என்று பார்த்தோமே ஆனால் முட்டையை விற்பதினாலும், காளானை விற்பனை செய்வதன் மூலமும், புறா கறிக்காக வைத்துக் கொண்டோமானால் அந்த கறிக்கு விற்பதன் மூலமும் ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு பணம் கிடைப்பதற்கு வசதியாக இருக்கிறது. மற்றும் முக்கியமான பயன் என்னவென்றால் ஒன்றனுடைய கழிவு மற்றொன்றுக்கு இடுபொருளாக பயன்படுகிறது. உதாரணமாக நான் கூறிய வயல்வெளி திட்டத்தையே எடுத்துக்கொள்வோம். பயிர் சாகுபடி செய்தல், கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, இதில் பயிர் சாகுபடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் மீனுக்கு உணவாக அல்லது கோழிக்கு உணவாக சென்று சேர்கிறது. கோழியினுடைய எச்சம் மீனுக்கு உணவாக செல்கிறது. மீன் அறுவடை செய்த பிறகு குழியிலிருந்து, அதாவது மீன் குழியிலிருந்து கிடைக்கக்கூடிய வண்டல் பயிருக்கு ஒரு நல்ல இயற்கை உரமாக போய்கிறது. ஆக ஒன்றனுடைய கழிவு மற்றொரு உபதொழிலுக்கு இடுபொருளாக சென்றடைகிறது. அப்படி செல்லும் பொழுது நாம் 1 ஏக்கர் விவசாயி 2.5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த நிலத்தை நல்ல ஒரு இயற்கை உரத்தினாலேயே மேம்படுத்த முடியும். நான் இப்ப சொன்னதெல்லாமே உங்களுக்கு வயல்வெளியில், அதாவது மண் களிமண் பூமியாக இருக்கும் பொழுது, தண்ணி வருடம் முழுவதும் கிடைக்கும் பொழுது என்னென்ன உபதல்களை இணைத்தால் லாபகரமாக இருக்கும், லாபம் மட்டும் அல்லாமல் எவ்வாறு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது, எவ்வாறு மண்ணினுடைய தன்மை மேம்படுத்த முடியும் என்பதை பற்றி கூறினேன். அடுத்ததாக தோட்டக்கால் பகுதி. தோட்டக்கால் பகுதி என்றாலே உங்களுக்கு எல்லா வகையான பயிர்களையும் சாகுபடி செய்யலாம். அந்த பயிர் சாகுபடியோடு என்னென்ன உபதல்களை இணைத்துக் கொள்ளலாம்? முக்கியமான உபதலில் மாடு வளர்ப்பது, கறவை மாடுகள் வளர்ப்பது, கறவை மாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணத்தை வைத்து சாண எரிவாயுக்கள் அமைத்துக் கொள்வது, சாண எரிவாயு கலனிலிருந்து கிடைக்கக்கூடிய எரிசக்தியை வைத்து காளான் வித்துக்கள் தயாரிக்கலாம். அது மட்டுமல்லாமல் கால்நடைகள் இணைத்துக் கொள்வதனால் பயிர் சாகுபடியில் ஒரு பகுதியை நாம் தீவன பயிருக்காக ஒதுக்க வேண்டும். அந்த தீவன பயிர் எவ்வளவு பகுதியில் ஒதுக்கி வைக்க வேண்டும்? உதாரணத்திற்கு நம் 1.5 ஏக்கர் நிலம் ஒரு விவசாயி வைத்திருக்கிறார் என்றால் 0.2 ஹெக்டர் நிலப்பரப்பில் கால்நடை பயிர்களான கோமூனு, கம்புனே பயிர், ஒட்டுப்புல், அதாவது மேற்கு மண்டலத்தில் அதிகமாக வளரக்கூடிய புல், அதோடு வேலி மசாலை 0.20 ஹெக்டர் நிலப்பரப்பில் நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தீவனம் அந்த கால்நடைகளுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த தீவனம் வருடம் முழுவதும் கிடைக்குமாறு நாம் மேற்கொள்ள வேண்டும். இதோடு வீட்டுத் தோட்டம் அமைத்துக் கொள்வது, வீட்டுத் தோட்டம் அமைத்துக் கொள்வது மிக குறைந்த பகுதியில். அந்த மாதிரி வீட்டுத் தோட்டத்தில் நம் உணவுக்காக தேவைப்படும் கீரைகள், முருங்கை, வாழை ஆகியவற்றை மேற்கொள்வதனால் விவசாயிகளுக்கு தேவையான உணவு சத்து கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். இந்த 2.5 ஏக்கர் நிலம் சொன்னேன், அந்த 2.5 ஏக்கர் நிலத்தில் ஓரக்கால் பகுதிகளில் தீவன மரங்களை வைத்துக் கொள்ளலாம். ஆக கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனம், உலர்த்தீவனம் பயிர் சாகுபடி திட்டத்திலிருந்து கிடைத்துவிடும். வெளியிலிருந்து வாங்கக்கூடிய ஒரே பொருள் அடர்த்தீவனம். இப்படி சுழற்சி முறையில் தீவனங்களை உற்பத்தி செய்து கால்நடைகளை கொடுப்பதனால் அதற்கு ஆகக்கூடிய இடுபொருள் செலவை நம்மால் குறைக்க முடியும். இதுல முக்கியமா நம்ம எவ்வளவு வைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தோமே ஆனால் பயிர் சாகுபடி 90% ஏரியாவில் பகுதியில் இருக்க வேண்டும். கால்நடைகள் 5 கால்நடைகள், அதாவது கறவை மாடுகள், 3 பால் கறக்கும் நிலையில் இருக்கும், 2 கன்றுக்குட்டிகளாக இருக்கும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம் எவ்வளவு என்று பார்த்தோமே ஆனால் 60 கிலோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இந்த 60 கிலோ சாணத்தை வைத்து 2 கனமீட்டர் சாண எரிவாயு கலன் அமைத்துக் கொள்ளலாம். இது வீட்டில் இருக்க 4 பேர் இருக்கின்ற வீட்டிற்கு போதுமானதாக இருக்கும். சாண எரிவாயு எடுத்த பிறகு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவை நல்ல ஒரு இயற்கை உரமாக பயிர்களுக்கு போட முடியும். இது எவ்வளவு கிடைக்கும் என்று பார்த்தோமே ஆனால் ஒரு நாளைக்கு 60 கிலோ சாணி போடுகிறோம், அதிலிருந்து வரக்கூடிய கழிவு 56 கிலோ கிடைக்கும். ஆக ஒரு வருடத்தில் 11-12 டன் வரைக்கும் சாண எரிவாயு கழிவு நமக்கு ஒரு நல்ல ஒரு இயற்கை உரமாக, உதாரணத்திற்கு அதில் களைகள் இருக்காது, களைகள் இல்லாமல் நல்ல ஒரு உரமாக இருக்கும். அது பயிர்களுக்கு போதுமான, ஒரு 2.5 ஏக்கர் ஒரு விவசாயி வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு போதுமானதாக இருக்கும். ஓரக்கால் பகுதியில் இருக்கின்ற சூபாபுல், உதாரணத்திற்கு நாங்கள் சூபாபுல் மரங்களை 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 300 மரங்களை நட்டுக்கொள்ளலாம். அதாவது ஒவ்வொரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் உள்ள இடைவெளி பார்த்தோம்னா 1 மீட்டர் என்ற இடைவெளியில் வைக்கும் பொழுது 300 மரங்களை வைத்துக் கொள்ளலாம். ஒரு மரம் 6 மாதம் அடைந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய மேல் இலைகளை கால்நடைகளுக்கு என்று நல்ல ஒரு தீவனமாக அதை கொடுக்கலாம். இந்த தோட்டக்கால் பகுதியில் இது மட்டும் அல்லாமல் உணவுக்காக சிறிய வீட்டுத் தோட்டம் அமைத்துக் கொள்ளலாம். ஆக தோட்டக்கால் பகுதியில் ஒரு விவசாயி 2.5 ஏக்கர் வைத்திருக்கின்றால் எல்லா வகை பயிர்களையும் செய்யலாம். அதோடு கால்நடை வளர்ப்பு மிக முக்கியமான உபதலில் சாண எரிவாயு கலன் அமைத்துக் கொள்வது, வீட்டுத் தோட்டம் அமைத்துக் கொள்வது, தீவன பயிர்கள் சாகுபடி செய்வது, ஓரக்கால்களில் மரங்களை நட்டுக் கொள்வது ஆகியவை மிக சிறந்த உபதொழில்களாகும். இது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை 2.5 ஏக்கரில் ஒரு விவசாயி மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு என்று பார்த்தோமே ஆனால் 1,00,000-1,15,000 ரூபாய் வரைக்கும் நிகர லாபமாக கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். அடுத்து முக்கியமான பகுதி மானாவாரி நிலப்பகுதி. இம்மானாவாரி நிலப்பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் 60-70% மேல் மானாவாரி நிலங்களாக இருக்கின்றன. அந்த மானாவாரி நிலங்களில் எல்லா பருவத்திலும் நாம் பயிர் சாகுபடி செய்ய முடியாது. குறிப்பிட்ட பருவம், அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் அல்லது செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் பயிர் செய்ய முடியும். அப்படி பயிர் செய்யும் பொழுது விவசாயிகள் கடன் தொல்லைக்கு உள்ளாக நேரிடும். ஏனென்றால் பயிர் சாகுபடியிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அந்த பருவம் முடிந்த பிறகுதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எந்த வகையான உபதல்களை இணைத்தால் விவசாயிக்கு லாபகரமாக இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் பயிர் சாகுபடியோடு மரக்காடுகளை வைத்துக் கொள்வது மற்றும் உபதல்களாக ஆடு வளர்ப்பது, பண்ணைக்குட்டை அமைப்பது, இந்த 4 மிக முக்கியமான உபதல்கள் மானாவாரி நிலப்பகுதிகளில். எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும்? இதே ஒரு விவசாயி 2.5 ஏக்கர் நிலம் பரப்பு இருந்தால் 90% பயிர் சாகுபடிக்கும் மரக்காடுகள் அமைப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 10 சென்ட் நிலப்பகுதியில் பண்ணைக்குட்டை அமைத்தல் மற்றும் ஆடு வளர்ப்பை மேற்கொள்ள வேண்டும். இந்த பயிர் சாகுபடியில் முக்கியமான பயிர்கள் விவசாயிகள் என்ன மேற்கொள்வார்கள் என்றால் சோளம் போடுவாங்க, சோளத்தோடு தட்டைப்பயிரை ஊடுபயிராக சாகுபடி செய்வார்கள். இது மட்டும் போதாது, ஆக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மரக்காடுகள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மரங்கள் தீவனத்திற்காக உபயோகித்துக் கொள்ளலாம் அல்லது விறகுக்காக உபயோகித்துக் கொள்ளலாம். அந்த மரங்களுக்கு இடையில் முக்கியமான தீவன பயிர் என்னவென்றால் கொழுக்கட்டை புல் மற்றும் ஸ்டைலோசென்தஸ் என்கின்ற பயிர் வகை தீவன பயிர்களை சாகுபடி செய்யலாம். இந்த 2 பயிர்களும் பல்லாண்டு பயிர்களாகும். ஒரே இடத்தில் ஒரு 10 வருடம் வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம். அந்த பயிர்களை விதை மூலமாகவோ அல்லது கரணைகள் மூலமாகவோ உற்பத்தி செய்து கொள்ளலாம். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய தீவனங்களை அந்த ஆடுகளை நேராக விட்டு மேய்த்தும் பயன்படுத்தலாம் அல்லது இதை அறுத்து கொட்டகை முறையிலும் ஆடுகளை பராமரிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இன்னொன்று பண்ணைக்குட்டைகள் அமைத்தல். பண்ணைக்குட்டைகள் எதற்காக மேற்கொள்ள வேண்டும்? அதாவது அதிகமாக மழை பெறும் காலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய மழையை ஒரு இடத்தில் சேகரித்து வைத்தோமே ஆனால் மழை இல்லாத காலங்களில் அது மட்டுமல்லாமல் மரக்கன்றுகளை பராமரிப்பதற்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரை உபயோகப்படுத்தலாம். இதோடு அதிகமாக மழை பெறும் பொழுது மேல் மண் அடித்துக் கொண்டு வரப்படும். மேல் மண்ணானது குட்டைகளில் தேங்கியிருக்கும். அடுத்த பருவம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த வண்டலை எடுத்து ஒரு நல்ல ஒரு இயற்கை உரமாக பயிர்களுக்கு போடலாம். இது பயிர் சார்ந்த உபதொழில்கள். கால்நடையை சார்ந்த உபதொழில்களில் மிக முக்கியமானது ஆடு வளர்ப்பது. இந்த ஆடு வளர்ப்பதற்கு கொட்டகை முறையில் வளர்க்கக்கூடிய தலைச்சேரி வெள்ளாடு என்பது மிகவும் சிறந்த உபதொழில். எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பு ஒரு விவசாயி வைத்திருந்தால் அப்படின்னு பார்க்கும் பொழுது 20 பெட்டையாடுகளும் ஒரு ஆண் ஆடும் வைத்துக் கொள்ளலாம். இந்த 20 பெட்டையாடும் ஒரு ஆண் ஆடு வைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல ஒரு உற்பத்தியில் இருக்கும் பொழுது இதிலிருந்து கிடைக்கக்கூடிய குட்டிகள் எவ்வளவு என்று பார்த்தோமே ஆனால் 45 குட்டிகள் கிடைக்கும். இந்த 45 குட்டிகள் மட்டும் அல்லாமல் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உரம், ஒரு நல்ல ஒரு இயற்கை உரம் எவ்வளவு கிடைக்கும்? 20 பெட்டையாடு ஒரு ஆண் ஆட்டிலிருந்து 11 டன் வரைக்கும் நல்ல ஒரு இயற்கை உரம் ஒரு வருடத்திலிருந்து கிடைப்பதற்கு வசதிப்படும். இதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு என்று பார்த்தால் ஆட்டிலிருந்து மட்டும் 30-35,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைப்பதற்கு வசதியாக இருக்கிறது. ஆக நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு இயற்கை உரம் இந்த ஆட்டுகளிலிருந்து கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். இப்ப சொன்னது மானாவாரி நிலங்கள்ல பயிர் சாகுபடியோடு பண்ணை காடுகள் அமைத்துக் கொள்ளுவது, பண்ணை குட்டை வைத்துக் கொள்ளுவது மற்றும் ஆடு வளர்ப்பது மிகவும் சிறந்த உபதொழிலாகும். ஒரு விவசாயி மானாவாரி நிலத்தில் பயிர் மட்டும் சாகுபடி செய்கின்றார் என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,000 to 12,000 rupees வரைக்கும் தான் இருக்கும். அப்படி அல்லாமல் இந்த உபதொழில்களை சேர்ந்து மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு என்றால் 35,000 to 38,000 rupees வரைக்கும் லாபம் கிடைக்கும் வசதியாக இருக்கிறது. இந்த லாபம் மட்டுமல்லாமல் மண்ணுடைய தன்மை பாதுகாக்கப்படுகிறது, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது, அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கும் எதுவாக இருக்கிறது. ஆக நான் இப்போ வந்து உங்களுக்கு 3 சூழ்நிலைகளில் சொன்னேன், அதாவது வயல்வெளி, தோட்டக்கால், மானாவார் நிலங்களில் எவ்வகையான உபதொழில்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி இணைத்துக் கொள்ளுவதனால் என்னென்ன லாபம் கிடைக்கிறது என்பதை பார்த்தோம். நான் இப்ப சொன்ன எல்லா ஆராய்ச்சிகளுமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ஆக இந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை விவசாயிகள் பண்ணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் கடந்த 3 வருடங்களாக இவ்வாராய்ச்சியை 3 பண்ணை திடல்கள், விவசாயிகளின் பண்ணையிலேயே 3 பண்ணை திடல்கள் அமைத்து மேற்கொண்டோம். அதாவது இந்த கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்திலிருந்து 25 kilometers அருகில் உள்ள சின்னமத்தம்பாளையம், வையம்பாளையம், அரசூருங்கிற 3 விவசாயிகள் பண்ணையில் பண்ணை திடல்கள் மேற்கொண்டோம். அவ் ஆராய்ச்சியிலும் நாங்கள் எடுத்த பலன்களை விட அதிகமாக லாபம் ஈட்டியுள்ளார்கள். உதாரணத்திற்கு நாங்கள் என்னென்ன கால்நடைகளை இணைத்தோம் பயிர் சாகுபடியோடு, நாங்கள் எடுத்துக்கொண்ட நிலப்பரப்பு வந்து தோட்டக்கால் பகுதி, 1 acre விவசாயிகள் பண்ணையை நாங்கள் ஆராய்ச்சிக்காக மேற்கொண்டோம். அவ் ஆராய்ச்சியில் பயிர்களாக சூரியகாந்தி, மக்காச்சோளம் மற்றும் பச்சை பயிரை எடுத்துக்கொண்டோம். மாட்டு தீவனத்திற்காக கோமூணு கம்பனி பயிர் ஒட்டுப்புல்லையும் வேலி மசாலையும் இணைத்தோம். அதில் இணைத்துக் கொண்ட கால்நடைகள் என்னவென்று பார்த்தால் 3 கறவை மாடுகள், கினியா 20 கோழி, 5 பெட்டையாடு, 1 ஆண் ஆடு. ஆக இதை வந்து 1 acre நிலப்பரப்பில் மேற்கொண்டு இதில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை வைத்து, பயிர் கழிவு மற்றும் கால்நடை கழிவுகளை வைத்து வெர்மி கம்போஸ்ட் இயற்கை உரம் மேற்கொண்டோம். அவர்களுக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு என்று பார்த்தால் 1 வருஷத்தில் அவர்கள் எடுத்த லாபம் 80,000 to 85,000 வரைக்கும் லாபம் எடுத்தார்கள். இதற்கு ஆகிய செலவு எவ்வளவு என்று பார்த்தால் முதல் வருடத்தில் 60,000 rupees செலவு ஆயிற்று. அதாவது கொட்டகை அமைப்பதற்கு மற்றும் ஆடு வாங்கிய செலவு, கினியா கோழி ஆகிய செலவு மட்டும் 60,000, பட் லாபம் வந்து 2nd வருடத்திலிருந்து நிலையான லாபமாக 80,000 to 85,000 வரை லாபம் கிடைக்க வசதியாக இருக்கிறது. ஆக நான் இப்ப சொன்னது வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கால்நடைகள் எதையதை பயிர் திட்டத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இது அப்படியே எல்லா விவசாயிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று கிடையாது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு, மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு, அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய மார்க்கெட் எங்க இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து உபதொழில்களை இணைத்துக் கொள்ளலாம். அப்படி இணைத்துக் கொள்ளும் பொழுது கட்டாயம் உற்பத்தி திறன் அதிகமாகும், கிடைக்கக்கூடிய நிகர லாபம் அதிகமாகும், வேலை நாட்கள் அதிகமாகும், நல்ல சுகாதாரமான உணவு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலத்தை நல்ல ஒரு இயற்கை உரத்தின் மூலம் மேற்கொள்ள முடியும். ஆக இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் நிறைய பலன்களை கொண்டுள்ளது. எல்லா விவசாயிகளும் இதை மேற்கொண்டு நல்ல பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
என்ன உள்ளவர்களே, நிகழ்ச்சியை கேட்டீர்களா? ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் பல்வேறு பயன்பாடுகளையும் பற்றி தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம். இந்த தொழில்நுட்பங்களை உங்கள் பண்ணையத்தில் நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகின்றோம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு விவரங்களை கூறியவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. ஜெயந்தி அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்தான்.